بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري الحمد لله இமாம் அபூ ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அல் அகீதத்துல் வாசிதி அல் அகீதத்து தஹாவியா அல்லது அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற நூலை நாம் படித்து வருகின்றோம். இந்த நூலுடைய இரண்டாவது குறிப்பு வலா ஷைஅ மிஸ்லுஹு வலா ஷைஅ மிஸ்லுஹு இன்னும் லா அறவே இல்லை ஷை பொருள் வஸ்து பொருள் மிஸ்லுஹு மிஸ்லு போன்று ஹு அவனை வலா ஷைஅ மிஸ்லுஹு அவனை போன்று அறவே எந்த ஒரு பொருளும் இல்லை வலா ஷைஅ மிஸ்லுஹு அவனை போன்று அறவே எந்த ஒரு பொருளும் இல்லை. இமாம் அவர்கள் நம்முடைய இந்த கொள்கை பாடத்தின் தொடக்கத்திலே அல்லாஹுவை ஒரு மூமின் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை குறிப்பிடும்போது முதலாவதாக என்ன சொன்னார்கள், நகூலு ஃபீ தௌஹீதில்லாஹ் முஅத்தகீதீன பி தௌஃபீகில்லாஹி தஆலா இன்னஹு இன்னல்லாஹு வாஹிதுன் லா ஷரீக லஹு இன்னல்லாஹு வாஹிதுன் லா ஷரீக லஹு. இரண்டாவதாக இதை சொல்கிறார்கள் வலா ஷைஅ மிஸ்லுஹு. கவனிங்க, இன்னல்லாஹு வாஹித் அல்லாஹு தஆலா ஒருவனாக இருக்கின்றான் லா ஷரீக லஹு அவனுக்கு இணை துணை அறவே இல்லை. இரண்டாவதாக வலா ஷைஅ மிஸ்லுஹு அவனை போன்று எதுவும் இல்லை. அப்ப ஒரு விஷயம் நல்ல கவனிங்க, ஒரு விஷயம் அல்லாஹுவிற்கு இல்லை என்று நாம் சொல்லும்போது அந்த விஷயத்திற்கு எதிரான ஒன்று அது இருக்கு என்று அர்த்தம். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன சொல்றோம், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லைன்னு அர்த்தம். அப்ப இணை துணை இல்லை என்று நம்ம சொல்லும் பொழுது அவனை விட்டும் குறைகளை நாம் நீக்குகிறோம், அவனை விட்டும் குறைகளை நீக்குகிறோம். ஏன்? கூட்டாளிகள் இருப்பது, இணை துணைகள் இருப்பது, பங்காளிகள் இருப்பது, இது ஒரு குறைவுடைய ஒரு தன்மை. இப்ப ஒருத்தரால ஒரு விஷயத்தை தனியா நிர்வகிக்க முடியல, அதனாலதான் அவர் ஒரு பங்காளிய, அதாவது அவர் வந்து தேவைப்படுகிறார், அவருக்கு வந்து உதவி ஒருத்தருக்கு அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, அவருக்கு உதவி தேவைப்படுது, அதனாலதான் அவருக்கு வந்து தானா ஒரு காரியத்தை செய்ய முடியாம அவர் ஒருத்தரை கூட வச்சிருக்கிறாரு. புரியுதா? அப்ப இந்த மாதிரி இணைகள் சேர்வது என்பது அது குறையது, இணைகள் சேர்வது என்பது குறை, இணையற்று இருப்பதுதான் அது வந்து ஒரு பரிபூரணத்துவம். அப்ப அல்லாஹ்விற்கு நாம் ஒரு சிபத்து இல்லை என்று சொல்வோமே ஆனால், புரியுதா, வெறும் இல்லை என்று சொல்வது மட்டும் அங்க நோக்கமா இருக்காது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்விற்கு ஒரு தன்மை இல்லை என்று நாம் சொல்வோமே ஆனால் ஒரு தன்மையை மறுக்கிறது மட்டும் நமக்கு அங்க நோக்கமா இருக்காது, மாறாக அந்த தன்மையை நாம் மறுப்பதின் மூலமாக அல்லாஹுவை விட்டும் ஒரு குறையை நீக்கி அல்லாஹுவிடம் ஒரு அல்லாஹுவிடம் இருக்கின்ற ஒரு பரிசுத்த தன்மையை உணர்த்துவதாக இருக்கும். புரியுதா? இப்ப அல்லாஹுவிற்கு ஏன் இணை துணை இல்லை என்றால் அல்லாஹு தஆலா தன்னில் நிறைவானவன், அவன் முழுமையான ஆற்றல் உடையவன். புரியுதா? அதனால அவனுக்கு யாருடைய உதவியும் யாருடைய ஆலோசனையும் அவனுக்கு தேவையில்லை. அவனுடைய அறிவு பரிபூர்ணமானது, அவனுடைய படைக்கக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமானது. அதனால உதவி செய்யக்கூடியவர்களோ ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களோ இப்படி யாருமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அப்ப அவனுக்கு இணை இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது இணைய மறுக்கிறது மட்டும் அங்க நமக்கு நோக்கம் அல்ல. மாறாக எதுவும் நமக்கு நோக்கம் அல்லாஹ்வை விட்டும் குறையை நீக்குவதும் ஒரு பரிசுத்தமான தன்மையை உறுதிப்படுத்துறதும் அல்லாஹ்வுக்கு ஒரு பரிசுத்தமான தன்மையை சேர்ப்பதும் நமக்கு அங்க நோக்கமாக இருக்கும். அதே போலதான் இந்த இடத்துல பாருங்க, வலா ஷைஅ மிஸ்லுஹு, அவனை போன்று எதுவும் இல்லை. இப்ப அவனை போன்று எதுவும் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது அங்க நமக்கு என்ன நோக்கம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னில் பரிசுத்தமானவனாகவும் முழுமையானவனாகவும் இருக்கின்றான். அவனை தவிர உள்ள எல்லாம் அவனுடைய படைப்புகள். புரியுதா? அந்த படைப்புகள் ஏதாவது ஒரு விதத்தில் குறைவுள்ளதாக இருக்கும். அப்படித்தான் அல்லாஹுத்தால படைப்புகளை படைச்சிருக்கான். புரியுதா? எந்த ஒரு படைப்புமே அல்லாஹுவிடத்தில் இருக்கக்கூடிய நிறையை பெற்றதாக ஆகிவிட முடியாது. அப்ப அந்த படைப்புகளுடைய குறைவான தன்மைகள் அல்லாஹுவிடத்தில் இல்லை. அல்லாஹுவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு முழுமையான தன்மைகள் தான். அதை தான் நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவனை போன்று அறவே எந்த ஒன்றும் இல்லை. இப்ப என்ன விஷயம் இங்க நம்ம கவனிக்க போறோம்? ஒன்று, அல்லாஹு தாலா என்பவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். சரியா? அல்லாஹு தாலா படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் படைத்தவன், படைப்பாளன். அவனை தவிர எல்லாமே படைக்கப்பட்ட வஸ்துக்கள், படைக்கப்பட்ட பொருள்கள். எனவே படைத்தவனும் படைக்கப்பட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். படைத்தவனும் படைக்கப்பட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். சரி, அடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகள், இந்த எந்த தன்மை, இந்த அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த விசேஷமான தன்மைகள்ல எதுவுமே படைப்புகளுக்கு கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகள்ல எதுவுமே படைப்புகளுக்கு கிடையாது. ஏன்? இந்த படைப்புகள் பலவீனமானவை, குறைவுள்ளவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவானவன், முழுமையானவன். அவனுடைய தன்மைகள்ல எந்த ஒன்றை கொண்டோ எந்த படைப்பையுமே நம்ம சுட்டிக்காட்ட முடியாது. ஒன்று. அடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் படைப்புகளிடம் இருக்கக்கூடிய தன்மைகளில் எந்த ஒரு தன்மையிலும் அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? படைப்புகளும் அவனுக்கு ஒப்பாகாது, அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். படைப்புகளும் அவனுக்கு ஒப்பாகாது, அவனும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். படைப்புகள் அவனுக்கு ஒப்பாகாது. ஏன்? அவன் நிறைவானவன், முழுமையானவன், குறையற்றவன். சரிங்களா? அதனால எந்த ஒரு படைப்புகளும் அவனுடைய தன்மைக்கு ஒப்பாக முடியாது. அவன் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான். ஏன்? அவன் மகா சுத்தமானவன், மகா பரிசுத்தமானவன், நிறைவானவன். அவனுடைய தன்மைகள், குணங்கள் எல்லாமே உயர்ந்தது. அந்த ரப்பு, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ரப்பு படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு ஒப்பாக ஒரு காலம் ஆக மாட்டான். விஷயம் புரியுதா? இப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப பாருங்க, இதான் நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அடிப்படை கொள்கையிலே ஒன்று. என்ன? இத்தஃபக அஹ்லு சுன்னா அலா அன்னல்லாஹ தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ்வை போன்று எதுவும் கிடையாது. அவனுடைய உள்ளமையிலையும் கிடையாது, அவனுடைய வணக்க வழிபாடுகள்லையும் கிடையாது, அல்லாஹுடைய தன்மைகள்லையும் கிடையாது, அல்லாஹுடைய செயல்கள்லையும் கிடையாது. எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவனாக இருக்கின்றான். அவனை போன்று எந்த ஒன்றுமே கிடையாது. அவனுடைய தாத் உள்ளமையிலையும் அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனுடைய குணங்கள்லையும் அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனுடைய செயல்கள்லையும் அவனை போன்று எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அந்த வசனத்திலே சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் அனைத்தையும் நன்கு கேட்கக்கூடியவன். அல் பஸீர், அனைத்தையும் நன்கு பார்க்கக்கூடியவன். கௌனிங்க, 42வது அத்தியாயத்தினுடைய சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம், 42 தானே, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று அறவே எதுவும் இல்லை. லைஸ இல்லை, கமிஸ்லிஹி, இப்ப மிஸ்ல் என்று சொன்னாலே போன்று போல் அப்படின்னு அர்த்தம். அதுல இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக வேண்டி காப்பு வந்திருக்கு. கமிஸ்லிஹி ஷைஉன், ஹி அவனை போன்று, ஷைஉன் எந்த ஒரு பொருளும், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று அறவே எந்த ஒரு பொருளும் இல்லை. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நல்ல கவனிங்க, அல்லாஹுவை படைப்புகளுக்கு யார் ஒப்பாக்கினார்களோ, அல்லாஹுவை படைப்புகளுக்கு யார் ஒப்பாக்கினார்களோ, படைப்புகளை அல்லாஹுவிற்கு ஒப்பாக யார் ஆக்கினார்களோ, அல்லாஹுவை படைப்புக்கு ஒப்பாக்கி இருந்தாலும் சரி, அல்லது படைப்புகளை அல்லாஹுவிற்கு ஒப்பாக்கி இருந்தாலும் சரி, புரியுதா? இப்ப கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, படைப்ப கிறிஸ்தவர்கள் படைப்புகளை அல்லாஹ்வுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வச்சுட்டாங்க, புரியுதுங்களா? அதே போல இந்த சிலை வணங்கிகள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த சிலை வணங்கிகள் ரெண்டு தப்பும் பண்றாங்க. ஒரு தப்பு என்ன, படைப்புகளை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வைக்கிறது, அல்லாஹ் படைப்புகளை போல கற்பனை பண்றது. கவனிக்கிறீங்களா இல்லையா? படைப்புகளுக்கு கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல எப்படி செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளை தங்களுடைய சிலைகளுக்கு செய்யறாங்க. அல்லாஹ்வை கொண்டு வந்து படைப்புகளுடைய ஸ்தானத்துல எப்படி வைக்கிறாங்க, எப்படி படைப்புகளுக்கு கல்யாணம், கணவன் மனைவி பிள்ளைகள் சாப்பிடுவது, இந்த மாதிரி தேவைகள் இருக்குதோ, அந்த தேவைகள் உடையவனாகத்தான் அவர்கள் தங்களுடைய கடவுளை கற்பனை செய்கிறார்கள். அப்ப ரெண்டுமே தவறு. எப்படி, அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்குவதும் தவறு, படைப்புகளை அல்லாஹுவிற்கு ஒப்பாக்குவதும் தவறு, புரியுதா? அப்ப இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ற இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்கிறான். எதையெல்லாம் மறுக்கிறான், யார் அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கினார்களோ, படைப்புகளை அல்லாஹ்க்கு ஒப்பாக்கினார்களோ, அவர்களுடைய அந்த கருத்தை அல்லாஹு தஆலா மறுக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ ஸமீஉல் பஸீர். அப்ப அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன், படைப்புகளை போன்று அவன் கிடையாது என்று சொல்லும் போது, அப்ப என்ன, அவனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, கவனிங்க, அவனை எப்படி நாம அறிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோட தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், தன்மைகளோட தான் நம்ம அறிய முடியும். ஆனா அந்த தன்மைகளை படைப்புகளின் எந்த தன்மைக்கும் ஒப்பாக நாம் ஆக்க மாட்டோம். அந்த தன்மைகளை படைப்புகளுடைய எந்த தன்மைக்கும் நம்ம ஒப்பாக்க மாட்டோம். அதை சொல்லும் போதுதான் இந்த வசனம் முடியக்கூடிய அந்த இடத்தை பாருங்க, வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன். அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகள், தன்மைகள் இருக்கு, தன்மைகள் அற்றவன் அல்லவன், அல்லாஹ்வுக்கு தன்மைகள் இருக்கு, பார்க்கின்றான், கேட்கின்றான், பேசுகின்றான், புரியுதா? இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. ஆனா இப்படி தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால, இப்படி அவன் பார்க்கின்றான்னு சொல்றோம், படைப்புகளும் பார்க்கின்றதுன்னு சொல்றோமே, அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல. அப்ப வார்த்தைகள் பொதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிபத் என்பது பரிசுத்தமானது, நிறைவானது, புரியுதுங்களா? படைப்புகளில் எந்த ஒன்றும் அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு ஒப்பானதல்ல. இன்னொரு விஷயத்தை பாருங்க, இப்ப சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரியுறாங்க, அல்லாஹு தஆலாவை நாங்க ரொம்ப பரிசுத்தமாக்குறோம், அல்லாஹுவை நாங்க ரொம்ப பரிசுத்தமாக்குறோம், படைப்புகளுக்கு எந்த விதத்திலும் நாங்க அல்லாஹ்வை ஒப்பாக்க மாட்டோம், இப்படி பேசக்கூடிய பலரு அல்லாஹுக்கு அவனுடைய தன்மைகளை மறுத்துறாங்க. அல்லாஹுக்கு அவனுடைய தன்மைகளை மறுத்துறாங்க. எப்படி அவங்க சொல்றாங்க, இப்ப படைப்புகளும் கேட்கின்றதுன்னு சொல்றீங்க, அல்லாஹ்வும் கேட்கின்றான்னு சொல்றீங்க. அப்ப கேட்கின்றான் செவியுறுகிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு இந்த தன்மை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, அவன் படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகிட்டானே, படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகிட்டானே. அதனால இந்த மாதிரியான தன்மைகளை அல்லாஹ்வுக்கு சொல்றதுனால அல்லாஹ்வை கொண்டு வந்து படைப்புகளுக்கு ஒப்பாக்குன மாதிரி ஆயிடும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹுவை சிஃபத்துகள் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள பார்க்கிறாங்க. அல்லாஹுவை புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இவங்களுடைய இந்த நிலைப்பாடு எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு மொத்தமா ஒரு 7 அல்லது 8 தன்மைகளை மட்டும்தான் அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. குறிப்பா இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு மதரஸாக்கள்ல படிச்சு கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே, இது எல்லாமே அல் அஷ்அரியா என்ற கொள்கையை சார்ந்த அந்த ஒரு பாடத்திட்டத்தை தான் இவங்க கொள்கையில படிச்சு கொடுப்பாங்க. இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலாவுக்கு மொத்தமா 7 சிபத்துகள் தான் இருக்கு. அல்லாஹுக்கு மொத்தமா 7 சிபத்துகள் தான் இருக்கு. அல்லாஹுக்கு பெயர்கள் நிறைய இருக்கு. இப்ப குரான்ல வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குல்ல, அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த பெயர்களை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த பெயர்கள் கொடுக்கக்கூடிய சிபத்து இருக்கு பாருங்க. இப்ப கரீம், கண்ணியமானவன் என்று சொன்னா கண்ணியம்ங்கிற சிபத்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த சிபத்தோட தானே ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அவங்க அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி சொல்றதுனால அல்லாஹுவை படைப்புகளுக்கு நம்ம உப்பாக்குற மாதிரி ஆயிடும். சரி, ஆனா சில சிபத்துகளையும் அல்லாஹ்க்கு நம்ம கொடுத்தாகணும், சில சிபத்துகளையும் அல்லாஹ்க்கு நம்ம கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு 7 சிபத்துகளை மட்டும்தான் அவங்க ஒத்துப்பாங்க. என்னென்ன சிபத்து? சமஅ, கேட்கக்கூடிய செவியுறக்கூடிய ஆற்றல், இல்ம், அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், குத்ரத், சக்தி, செய்யக்கூடிய சக்தி, அப்புறம் ஹல்க், படைக்கக்கூடிய ஆற்றல், அப்புறம் தக்வீன், உருவாக்கக்கூடிய தன்மை, அப்புறமா ஹயாத், உயிர் உள்ளவன், அடுத்து 7வதாக இராதத், நாட்டம். இந்த 7 சிபத்துகளை மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. 7 தன்மைகளை மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. மற்ற தன்மைகளை அவங்க அல்லாஹ்வுக்கு ஏத்துக்கிறது இல்லை. இதுக்கு மேல இன்னொரு வழிகட்ட கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படின்னா, இந்த 7 சிபத்துகளையுமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வழிகட்ட கூட்டம் அல்லாஹ்வுக்கு இந்த 7 சிபத்துகளையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா அல்லாஹ்விற்கு இந்த தன்மைகள் இருக்கு என்பதாக நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படி ஒத்துக்கொள்றதுனால, அல்லாஹ்வுடைய உள்ளமையில ஒரு இழிவு ஏற்பட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய உள்ளமையில இழிவு ஏற்பட்டு போயிடும். அது என்ன இழிவு? படைப்புகளுக்கு ஒப்பாக்குன மாதிரி ஆயிடும். புரியுதா? இப்ப இந்த அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள்ல இந்த 2 கூட்டத்தார்கள் ஒரு வழிகட்ட கூட்டத்தார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்கு, ஆனா அறவே சிபத்துகள் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க? பெயர்கள் இருக்கு, சிபத்துகள்ல 7 சிபத்துகள் மட்டும்தான் இருக்கு, மற்ற சிபத்துகள் அல்லாஹ்க்கு நாங்க இருக்குன்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? இப்படி அடுத்தது இன்னொரு வழிகட்ட கூட்டம். இந்த வழிகட்ட கூட்டம் யாரு? இவங்களுக்கு பேரு முஷப்பிஹான்னு சொல்லுவாங்க. முஷப்பிஹா என்று சொன்னால் ஒப்பிடக்கூடியவர்கள் பொருள். இந்த ஒப்பிடக்கூடியவர்கள் என்றால் இவங்க யாரு? அல்லாஹ்வுக்குள்ள எல்லா தன்மைகளையும், நல்லா கவனிங்க, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் படைப்புகளுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு விடுவாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளோட ஒப்பிட்டுடுவாங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிபத்தையும் படைப்புகளுடைய சிபத்தை கொண்டு ஒப்பிட்டு விடுவார்கள். இவங்க பேரு முஷப்பிஹான்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் கேக்குறான், எப்படி கேக்குறான்? நம்ம கேக்குற மாதிரி தான் அவனும் கேக்குறான். அல்லாஹ் பாக்குறான், எப்படி பாக்குறான்? மகாதல்லா நம்ம பாக்குற மாதிரி தான் அவன் பாக்குறான். அல்லாஹ் உயிரா இருக்கிறான், எப்படி உயிரா இருக்கிறான்? நம்ம உயிரா இருக்க மாதிரி தான் உயிரா இருக்கிறான். இப்படி அல்லாஹுவை அவனுடைய ஒவ்வொரு சிபத்திலும் கவனிங்க, படைப்புகளுடைய சிபத்தோடு ஒப்பிட்டு விட்டவர்கள். புரியுதுல? இவங்க பேர் என்ன? முஷப்பிஹான சொல்லப்படும். இதுல இன்னொரு வழிகட்ட கூட்டம் இருக்கு. அவங்க யாரு? அவங்களுக்கு முஜஸ்ஸிமான்னு சொல்லுவாங்க. முஜஸ்ஸிமா, முஜஸ்ஸிமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை வைத்து அல்லாஹ்விற்கு மனிதர்களுடைய உருவங்களை கற்பித்தவர்கள். அல்லாஹ்விற்கு மனிதனுடைய உருவத்தை கற்பித்தவர்கள். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தனக்கு முகம் இருக்கிறது என்று சொல்றான், கை இருக்கிறது என்று சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தன்மைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கல, இந்த தன்மைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹுவிற்கு இவர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப ஒரு உருவத்தை கொடுத்துறாங்க. புரியுதா? கவனிங்க. அப்ப இவர்களுக்கு பேர் என்ன? முஜஸ்ஸிமா. சரி, இப்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கவனிங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் விஷயமா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் பண்புகள் விஷயமாகத்தான் இமாம் அவர்கள் இப்போது சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நம்ம புரியணும். இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்க? வலா ஷைஅ பிஸ்லுஹு, அவனை போன்று எதுவும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம், 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட அக்கீதா. அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைத கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று அறவே எந்த ஒன்றும் கிடையாது. அவன் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருடைய கொள்கைகளை மறுக்கிறான், புரியுதுங்களா என்று நம்ம பார்க்கும் பொழுது, வழிகட்ட கூட்டத்தார்கள் நிறைய பேர் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் விஷயத்துல வழிகட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவதாக முஅத்தஸிலா என்ற ஒரு கூட்டம். இந்த முஅத்தஸிலா என்ற கூட்டம், இவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் அவனுக்கு சில பெயர்களை சொல்லியிருக்கான், அந்த பெயர்களை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அப்படி அந்த பெயர்களை சொல்றதுனால அந்த பெயர்களுடைய தன்மைகள் அவரிடத்தில் இருக்கு என்பதாக சொல்லுங்க. நம்ம ஏத்துக்க கூடாது. ஏத்துக்கிட்ட அல்லாஹ்வுடைய தன்மையில பிரச்சனை வந்துருங்கிறாங்க. புரியுதா? அவங்க என்ன பிரச்சனை வருதுன்னு அப்படி சொல்றாங்க, அப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பிரச்சனையில அவங்க ஏன் வருதுன்னு சொன்னா, ஏன் அவங்களுக்கு வருது? இப்ப நமக்கு அந்த பிரச்சனை அல்லாஹ்வுடைய கிருபையில வரல, அவங்களுக்கு வருதுங்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வருது வரலங்கிறதுக்கு என்ன காரணம் அதையும் உங்களுக்கு சொல்றேன். அதை முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு புரிய வரும். நம்ம அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனை படைத்தவனாகவும் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாகவும் நம்ம ஏற்றுக்கொள்றோம். நம்முடைய அறிவை கொண்டு அவனை திட்டமிட முடியாது, நம்முடைய அறிவை கொண்டு அவனை புரிய முடியாது, நம்முடைய அறிவு அவனை சூழ்ந்து அறிய முடியாது, இப்படி நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம். புரியுதா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யாரா இருந்தாலும் சரி, எங்க அறிவை மிஞ்சி யாருமே கிடையாது, எங்க அறிவுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹுவாக இருந்தாலும் சரியே, எங்களுடைய அறிவால் அவனை நாங்கள் தீர்மானிக்க முடியும், எங்களுடைய அறிவால் அவனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே எங்களுடைய அறிவு, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தைன்னு சொல்லி கொள்க. அல்லாஹ் கொடுத்த கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய அறிவு இதை மீறி எதுவுமே கிடையாது, இதனுடைய சிந்தனை திறனுக்கு, இதனுடைய புரியக்கூடிய திறனுக்கு வெளியில எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹுவையும் புரிந்து கொள்ளலாம். இந்த அறிவுனுடைய புரிதலுக்கு உட்பட்டவன் தான் அல்லாஹ் என்பவன். அறிவு, அறிவின் மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அத்துமீறிய ஒரு மதிப்பும் அவங்களுக்கு கூடியிருந்து, அறிவு என்பது கடைசியில எது வரைக்கும் போயிடும், அல்லாஹ்வையே முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வே இந்த அறிவுக்கு தான் கட்டுப்பட்டவன் என்ற அளவுக்கு போய் அல்லாஹ்வின் மீது தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய அறிவுக்கு அவங்க அதிகாரத்தை கொடுத்துறாங்க. புரியுதா? அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் எங்கள் அறிவு எப்படி எங்களுக்கு அல்லாஹ்வை சொல்லித்தரதோ அப்படித்தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். அல்லாஹ்வை நாங்கள் ஏத்துப்போம், எப்படி ஏத்துப்போம்? எங்க அறிவு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஏத்துப்போம். அல்லாஹ் அவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வகையாக இருந்தாலும் சரியே, அந்த வகையையும் இந்த அறிவு என்ற சல்லடையில போட்டு சலிச்சு இதுக்கு ஒத்து வர்றதை எடுத்துருவோம். இதுக்கு மாற்றமாக கருத்துகள் இருந்தாலும் அந்த கருத்துக்களை எங்களுடைய அறிவுக்கு உட்படுத்தி எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து தான் நாங்கள் விளங்கிப்போமே தவிர பொதுவாக அதில் உள்ள மாதிரியே நாங்கள் விளங்கிக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க போனதுனால தான் அவர்களை நம்ம வழிகேடுன்னு சொல்கிறோம். அவர்களுடைய கொள்கையை நம்ம வழிகேடுன்னு சொல்கிறோம். புரியுதா? நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். நம்முடைய கருத்து என்ன? அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்துருக்கிறான். இந்த அறிவை வைத்து படைப்புகளை சிந்திக்க சொல்லியிருக்கிறான். இந்த அறிவை வைத்து அல்லாஹ் படைத்த படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்வை நீ புரிந்து கொள், அல்லாஹ் இறக்கக்கூடிய வகையை நீ விளங்கிக் கொள்வதற்காக இந்த அறிவு கொடுக்கப்படுதே தவிர அந்த வகையில எது சரி எது தப்பு என்று வகையின் மீது தீர்ப்பளிப்பதற்காக அறிவு கொடுக்கப்படவில்லை. புரியுதா? உங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடியவன் முடிவு செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ். இதுதான் அறிவுனுடைய எல்லை. புரிஞ்சா? இப்ப அவர்கள் அறிவுக்கு கொடுக்கக்கூடிய எல்லை என்பது லிமிட் இல்லாத எல்லையை கொடுக்கிறாங்க. ஒரு பவுண்டரி இல்லாத, ஒரு வரையறை இல்லாத அவங்க எல்லையை கொடுக்கிறாங்க. அப்படி கொடுக்க போனதுனாலதான் அல்லாஹு தஆலா அவனுக்கு சொன்ன தன்மைகளையே அவங்க மறுக்கிறாங்க, மறுக்க துணிஞ்சிட்டாங்க. சரி, அப்படி அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு என்னத்தை தான் ஊதுது காதுல? புரியுதா என்று சொன்னா, இப்ப பாருங்க, அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்றோம். அல்லாஹ் சரி, எதை பார்க்கிறான்? எல்லாத்தையும் பார்க்கிறான். அல்லாஹ் இதுக்கு முன்னாடி இருந்ததையும் பார்க்கிறான், இப்ப இருக்கிறதையும் பார்க்கிறான், இனிமே இருக்க வரக்கூடியதையும் பார்ப்பான். சரியா? அல்லாஹு தஆலா பார்க்கிறான்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. சரியா? பார்க்கப்படக்கூடிய இந்த பொருள்கள், பார்க்கப்படக்கூடிய இந்த பொருள்கள், இது நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு சிலது இல்லை, இன்னைக்கு சிலது இருக்குது, நாளைக்கு சிலது இல்லாம போயிடுது. அப்ப இது மாறிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், செவியுறுகிறான். இப்ப நேற்று நம்ம பேசினதையும் அல்லாஹ் கேட்டான், இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பதையும் அல்லாஹ் கேட்கிறான், நாளைக்கு நாம் பேசுவதையும் அல்லாஹ் கேட்பான். புரியுதா? இது நம்முடைய கொள்கை, அக்கீதா. புரியுதா? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், படைப்புகளை போன்று அவன் கிடையாது, அவன் நம்முடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று நம்ம விளங்கிக் கொள்ளும் பொழுது இதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. புரியுதா? தெளிவான அறிவை கொண்டு முடிவு செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய வகையில கோளாறு கிடையாது. கோளாறு எங்கதான் வரும் வந்துச்சுன்னா மனிதன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையில தான் வரும். புரியுதா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுக்கு பார்த்தல் என்ற தன்மை இருக்கு, கேட்குதல் என்ற தன்மை இருக்கு. அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் முன்னாடி வருது, அதை பார்த்தா அந்த பொருள் போயிடுது, இப்ப பார்க்கல, இப்ப அத இல்லாம போயிடுது, அதை பார்க்கல, நாளைக்கு ஒன்று வருது, அதை பார்க்கலாம். அப்ப என்ன, உதாரணத்துக்கு நம்முடைய கண்கள்லமா ஒரு பொருள் முன்னாடி இருக்குது, சரியா? இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பொருளை அகற்றிட்டீங்க, இந்த பொருள் இப்ப கண்ணை விட்டு போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பவனா அல்லாஹ்? எப்படி போயிடுறாங்க? அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பொருள் போயிருச்சு, இப்ப அல்லாஹ் பார்க்கல, கேட்டுக்கிட்டு இருந்தா இப்ப சப்தமெல்லாம் நின்றுச்சு, இப்ப அல்லாஹ் கேட்கல, நாளைக்கு சப்தங்கள் வருது, இப்ப புதுசா ஒண்ணு கேட்கிறான், புதுசா கேட்குதல் என்ற தன்மை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்ப ஒருத்தர் பேசும் பொழுது நல்லா கேட்கிறான், ரெண்டு பேர் பேசும்போது நல்லா கேட்கிறான், மூணு பேர் பேசும்போது இன்னும் நல்லா கேட்கணும். அப்ப இப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது அவனுக்கு, அவனுடைய தன்மைகள்ல. அவ படைப்புகளை போய் போல ஆயிடுவானே அவன். புரியுதா? இந்த மாதிரி அற்பமாக அல்லாஹுவை சிந்திச்சு, இந்த மாதிரி அற்பமாக அல்லாஹுவை சிந்திச்சு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். சமீ கேட்கிறான்னா கேட்குதல் இந்த தன்மை அவனிடத்தில் இருக்குன்னு கிடையாது. இந்த படைப்பு சப்தம் வரும்பொழுது அவன் கேட்கிறான்னு சொல்லுவோம், பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் வரும்பொழுது அவன் பார்க்கிறான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி அவன்கிட்ட கேட்குதல் இந்த தன்மை இருக்கு, பார்க்குதல் இந்த தன்மை இருக்கு, இப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து அவனை இழிவுபடுத்தியதாக ஆயிடும் அவனை பரிசுத்தப்படுத்தியதாக ஆயிடாது, படைப்புகளில் வரக்கூடிய மாற்றங்கள் அவனுக்கு ஏற்பட்ட மாதிரி ஆயிடும். இப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய மொத்த தன்மைகளையும் மறுத்துவிடக்கூடியவர்கள் தான் யாரு? இந்த முஅத்தஸிலா என்ற கூட்டம். புரியுதா? இந்த முஅத்தஸிலாங்கிற கூட்டத்திலிருந்து விலகி வந்தவர்கள் தான் அஷ்அரியா என்ற கூட்டம். நாளடைவுல இந்த விலகி வந்த அஷ்அரியாங்கிற கூட்டம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்குள்ளார பூந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையவே வீணாக்கிட்டாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த பெரும்பான்மை மக்கள் கொள்கையில யாரை பின்பற்றுகிறார்கள்? அஷ்அரியா என்ற இந்த வழிகட்ட கூட்டத்தை தான் அவங்க பின்பற்றுகிறார்கள். புரியுதா? இந்த அஷ்அரியா என்ற கூட்டத்தார்கள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த முந்தி உள்ள கூட்டத்திலிருந்து விலகி வந்தாங்க இவர்கள். அந்த முந்தி உள்ள கூட்டத்துக்கு இது அல்லாம இன்னும் சில வழிகட்ட தன்மை கொள்கையும் இருக்குது. முந்தி உள்ள கூட்டத்துக்கு இப்ப நம்ம சொன்னோம்ல அல்லாஹ்வுடைய சிபத்து, இது போக இன்னும் சில வழிகட்ட கொள்கைகளும் இருக்குது. இப்ப அந்த வழிகட்ட கல்வி எப்ப இருக்கு, இவங்க பிரிஞ்சாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். எப்படின்னா, ஒரு இவங்களுடைய வழிகட்ட கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, எது படைப்புகளுக்கு மிக சரியானதோ அதை கண்டிப்பா அல்லாஹு தஆலா செஞ்சே ஆகணும். எது படைப்புகளுக்கு நன்மையானதோ அதை அல்லாஹு தஆலா கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய கொள்கையில ஒரு கொள்கைமா. ஏன் அப்படி செய்யலன்னு சொன்னா, அது வந்து அல்லாஹ்வுடைய அறிவுக்கு பொருத்தமானதல்ல. அவங்க எப்படி அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டனே, அவங்க எப்படி அல்ல கற்பனை செய்யறாங்க, படைப்புகள் மாதிரியே அல்லாஹ்வை கற்பனை செஞ்சு தங்களுடைய அறிவுக்கு உட்படுத்த நினைக்கிறதுனாலதான் அவங்களுடைய பிரச்சனையே. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர் எது மிக சரியோ அதுதான செய்வாரு, எது மிக சரியோ அதுதான செய்வாரு, சரியில்லாத எப்படி செய்வாரு, செய்ய மாட்டாரு. அப்ப அல்லாஹ்வு தஆலா மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லும் பொழுது படைப்புகளுக்கு எது மிக சரியானதோ அதைதான் அவன் செய்வான், அதைதான் அவன் செய்யணும். எப்படி அல்லாஹ் மேல இவங்க ஆர்டர் போடுறான். புரியுதா? அப்படின்னு அவர் சொல்றார். இது அவங்களுடைய அடிப்படை கொள்கை. இதுக்கு பேர் அரபியில வந்து யஜிபு அலல்லாஹி அல் அஸ்லஹு லில் இபாத் அப்படினு சொல்வாங்க. அல் அஸ்லஹு லில் இபாத், அடியார்களுக்கு எது மிக சரியானதோ அதை செய்வது அல்லாஹ்வின் மீது கட்டாயம். இது அவங்களுடைய கொள்கை. அடியார்களுக்கு எது மிக சரியானதோ அதை செய்வது அல்லாஹ்வின் மீது கட்டாயம். இது அவங்களுடைய கொள்கை. இப்ப இந்த கொள்கையை அவங்க போதிக்கும் போது அதிலிருந்து ஒரு மாணவர் எந்திரிக்கிறார். அதிலிருந்து ஒரு மாணவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறார், உஸ்தாத் நீங்க இப்படி சொல்றீங்களே அதுல எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா கேள்வி? இப்ப மூன்று மனிதர்கள் இந்த மனிதர்கள்ல ஒருத்தர் முஸ்லீமா இருந்தாரு, முஸ்லீமா வாழ்ந்தாரு, மௌத்தா போயிட்டாரு. இவர் எங்க போவாரு சொல்லுங்கம்மா, எங்க போவார் இவரு? சொர்க்கத்துக்கு போவார். ஏன் சந்தேகமா இருக்கா? ஒரு மனிதர் அவர் வந்து காஃபிரா இருந்தாரு, காஃபிரா வாழ்ந்தாரு, மௌத்தா போயிட்டாரு காஃபிராவே. இவருங்க போவாரு நரகத்துக்கு போவார். இன்னொரு மனிதர் இவர் வந்து சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டார். இவர் எங்க போவாரு அப்படின்னா, அதுக்கு அந்த வழிகட்ட கூட்டம் முழச்சதுலா கூட்டம் அதுக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மேடையில ஒரு இடம் இருக்குமே. சொர்க்கத்துக்கும் அவங்க சொர்க்கவாசியும் கிடையாது, நரகவாசியும் கிடையாது, அங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த குரான்ல ஆராஃப்னு ஒன்று வரும், அந்த ஆராஃப்ல கொண்டு போய் இவங்களை நிறுத்தி அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. குரான் சொல்லக்கூடிய ஆராஃப் எப்படின்னா, முதல்ல அங்க கொண்டு வரப்படுவாங்க, அதற்கு பிறகு அவர்கள் ஒன்று சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விடுவார்கள் அல்லது நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விடுவார்கள். புரியுதுங்களா? சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மேடையில இன்னொரு இடம் என்பது கிடையாது. மன்சிலத்துன் பைனல் மன்சிலத்தை, மன்சிலத்துன் பைனல் மன்சிலத்தை, இரண்டு இடங்களுக்கு இடையில் ஒரு இடம், அப்படி ஒரு இடத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவங்கள்ட்ட வழிகட்ட கொள்கையில இன்னொரு கொள்கை என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதன் மூமினா இருக்கிறான், முஸ்லீமா இருக்கிறான், பெரும்பாவம் செஞ்சிடறான், தௌபா செய்யாம இறந்துடுறான். இப்ப இவன் எங்க போவான்? நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அல்லாஹ் நாட்டானா அவனுக்கு தண்டனை கொடுத்து மன்னிப்பான், இல்லைன்னு சொன்னா அவனுடைய சில நன்மைகள்னால தண்டனை இல்லாமலும் அல்லாஹ் மன்னிச்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். பெரும்பாவம் செஞ்சிடறதுனால ஒரு மனிதன் நிரந்தர நரகவாசியா ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, யார் பெரும்பாவம் செய்தார்களோ அவர்கள் மூமினும் அல்ல காஃபிரும் அல்ல. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு இடையில இருப்பாங்க. அப்ப என்ன, நாளைக்கு மறுமையில வரும் பொழுது அவங்க சொர்க்கவாசியும் கிடையாது நரகவாசியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இடத்துல இருப்பாங்க. புரியுதா? இப்ப பாருங்க, இப்ப ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வகுப்புல. அவர் என்ன சொன்னாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாத் வாஜிப் பண்ணார், அடியார்களுக்கு எது சரியானதோ அதை அல்லாஹ் கட்டாயமா செய்யணும்னு சொல்லும் பொழுது, இப்ப ஒருத்தர் எழுந்துச்சு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு உஸ்தாத் கிட்ட, ஒரு மனுஷரு பிறந்தாரு, ஈமான் அறிந்து கொண்டாரு, ஈமான் படி வாழ்ந்தாரு, இறந்து போயிட்டாரு, அவர் எங்க போவார்னு கேட்டா, அப்ப உஸ்தாத் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போவார். ஒருத்தர் காஃபிரா இருந்தாரு, காஃபிருடைய அமல்களை செஞ்சாரு, குஃபர்ல மூத்தா போயிட்டாரு, அவர் எங்க போவாரு, நரகத்துக்கு மூத்தா போயிட்டார். ஒருத்தர் எங்க போ எப்படி மூத்தா போனாரு, அவர் எங்க போவார் உஸ்தாதுன்னு கேட்டதுக்கு, அவர் வந்து ரெண்டுத்துக்கு இடையில ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் எல்லாம் வச்சிருவாப்பா. என்ன அவர் அமல் செய்யற, அமல் செய்யாதவங்களுக்கு எப்படி சொர்க்கத்தை கொடுக்க முடியும், அது தப்பு, நீதம் கிடையாது. அவர் வந்து பாவமே செய்யல, அவரை கொண்டு போய் எப்படி நரகத்துல போட முடியும், அவங்க அறிவுறுத்தீங்களா, அது தப்பு. அப்ப என்ன செய்யணும், ரெண்டுத்துக்கு இடையில ஒரு இடத்த வச்சிரு, சும்மா பொழுது போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்ப இவர் கேள்வி கேட்கிறாரு, உஸ்தா முதல் ஆளை பொறுத்த வரைக்கும் ஓகே பிரச்சனை இல்லை, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போனவர் ஏன்னு கேள்வி கேட்பாரா, தப்பிச்ச பொழுது வந்ததே பெரிய விஷயம். இப்ப நரகத்துக்கு போனவர் அல்லாட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன கேள்வி, உங்க கொள்கைப்படி, உங்க கொள்கைப்படி என்ன, எது அடியார்களுக்கு சரியோ அதை கண்டிப்பா செய்யணும் இருக்குல்ல, ஏண்டா அவனை நீ வந்து முஸ்லீம் ஆக்கின மாதிரி என்னையும் முஸ்லீம் ஆக்கி இருந்தீனா, என்னையும் முஸ்லீம் ஆக்கி இருந்தீனா நானும் சொர்க்கத்துக்கு பேர் பண்ணல, என்னையே நீ முஸ்லீம் ஆகல, அல்லது குறைஞ்சபட்சம் அந்த ஒரு சின்ன பையனை மூத்தாக்குன மாதிரி, ஒரு சின்ன பையனை மூத்தாக்கிட்ட பாரு, இப்ப அவன் வந்து பாவமே செய்யல, நீ வாழ வச்சிருந்தான பிரச்சனை, அந்த மாதிரி என்ன சின்ன வயசுல மூத்தாக்கி இருந்தீனா நான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன்ல, நான் இப்ப எதுக்கு நரகத்துக்கு வந்திருக்கணும், ஒண்ணு என்ன நீனு அவனை ஆக்கின மாதிரி முஸ்லீம் ஆக்கி இருந்து சொர்க்கத்துக்காக அனுப்பியிருக்கணும், அப்படி இல்லனா என்ன, அந்த சின்னவன் மூத்தாக்குற மாதிரி சின்ன வயசுலேயே மூத்தாக்கி இருந்தீனா நான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருப்பேன், இப்ப என்ன பண்ண நரகத்துல போட்டுக்கிறியே அப்படின்னு அந்த மனிதர் கேட்டார்னா அல்லாஹ் என்ன சொல்லுவான். இன்னொரு கேள்வி, அந்த சின்னவன் கேக்குறான், ஏண்டா அல்லாஹ் என்னை நீ வாழ வச்சிருந்தீனா அவர் அமல் செஞ்ச மாதிரி நான் அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே, என்னையே இப்படி நடுவில் கொண்டாந்து தவிக்க வைக்கிற அப்படின்னு அவ அல்லாட்ட கேள்வி கேட்டா அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு கேட்டவொன்னு அவங்களால அந்த முஹத்தஜிலாவுடைய தலைவரால எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல, எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல. அப்ப அந்த பதில் சொல்ல முடியாத நேரத்துலதான் அவர் அந்த கொள்கையை விட்டு வெளியே வர்றார். வெளியே வந்தவர் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில வந்து மொத்தமா சேர்ந்து இந்த கொள்கையை ஏத்திருந்தாருன்னா அல்ஹம்துலில்லா. வந்தவர் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து பாதி கொள்கையை கொண்டு வந்தாரு, இங்கிருந்து பாதி கொள்கையை எடுத்துக்கிட்டாரு, சேர்த்து மூணாவதா ஒரு மதகம் உருவாக்கிட்டார், அதான் அந்த அஷாரியாங்கிற கூட்டம். இன்னைக்கு அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துன்னு பேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும், அதாவது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களை தவிர பெரும்பாலும் மதகம் சார்ந்து மதரசாக்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாருமே இந்த அஷாரி கொள்கையில தான் இருப்பான். அல்லது இதே போல இன்னொருத்தர் இருக்காரு மாத்துருதின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த கொள்கைக்கு அவங்க போனாங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, அறிவுக்கு முன்னிலை கொடுக்கின்ற காரணத்தினால. இன்னைக்கு மதுபுக்காரங்க ஏன் உண்மையான அகலு சுண்ணத்துவல் ஜமாத்தை விட்டு வெளியே போனாங்க, இந்த அஷாரி கொள்கைக்கு போனாங்கன்னு சொன்னா, இவர்களிடத்துல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இருக்கின்ற காரணத்தினால. எப்போதுமே பாருங்க, அறிவை ரொம்ப முன்னிலைப்படுத்தி பேசும் பொழுது அது ரொம்ப கவர்ச்சியாகவும், உங்க நஃப்ஸுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட்ல, ஒரு பெரிய திறமையை, உங்களை பெரிய அறிவாளியாக்கி, பெரிய திறமையாளியாக்கி, பெரிய சிந்தனையாளியாக்கி, பெரிய பேச்சாளராக்கி, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு திறமை இருக்கிற மாதிரி உங்களுக்கு நஃப்ஸுல கொண்டாந்து நிறுத்துவாங்க. இன்னைக்கு இந்த பிஜேவுடைய கொள்கையிலையும் குர்ஆன் சுன்னாவை தான் நாங்கள் பின்பற்றுறோம் சொல்லிக்கிட்டு, இவர்கள் எப்ப அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை முன்னிலைப்படுத்தி போறாங்களோ, அதனாலதான் இவங்களிடத்துக்கு அந்த வழிகள். இப்ப இவங்கள்டையும் கூட்டையும் இந்த சிறுவர்கள் வாலிபர்கள் இந்த மாதிரி படிக்காத, அதாவது பாதி படிச்ச முட்டாள் கூட்டம்லாம் ஏன் இவங்கள்ட்ட போய் சீக்கிரமா போய் சேர்றாங்க? அந்த இனிப்பு பார்க்கும் பொழுது ஈ போய் உட்கார்ற மாதிரி ஏன் இவங்களிடத்துல இந்த கூட்டம் போய் வேகமா சீக்கிரமா சேருது? அதுக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த அறிவு. எப்படி இந்த அறிவுக்கு திறமை கொடுத்து அறிவை பெருசாக்கி பேசி யார் வேணாலும் தைரியமா பேசுங்க, இதுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமை. யார் வேணாலும் பேசலாம், ஆயத்தை நீ படிச்சுட்டியா புரிஞ்சிருச்சா நீ பேசலாம், ஒரு அஜீசை நீ படிச்சுட்டியா புரிஞ்சிருச்சா நீ பேசலாம், நீனும் ஆலிம் தான், ஆலிம்னா யாரும் கிடையாது படிச்சவங்க அப்படின்னு சொன்ன உடனே நப்சுக்கு பெரிய ஆள் ஆயிட்டடா நம்ம, அப்படியே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இதனாலதான் இந்த கூட்டங்கள் இவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வசீகரம். புரியுதா இல்லையா? அப்படி இல்லாம படிக்கணும், பயப்படணும், உன் அறிவை நீ பயந்துக்க, அல்லாவுக்கு கட்டுப்படு, படிஞ்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நப்சுக்கு என்ன செய்யுது? என்னன்னா, நமக்கு ஒண்ணுமே இல்லையா? இந்த நப்சு எப்போது எப்படின்னு சொன்னா, அட நான் அப்படி அப்படி பந்தா, இதுக்கு இது வந்து இந்த நப்சுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்படி கட்டுப்பட்டு பணிவா அமைதியா இருக்கிறது வந்து நப்சுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நம்மளே பாருங்களேன், அப்படி பந்தா பண்ணதா இருந்தா அப்பா அவ்வளவுதான், என்ன அமைதியா இருக்கீங்க, அடக்கமா இருக்கீங்க, ஒடுக்கமா இருக்கீங்க, என்ன இந்த உஸ்தாது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். இப்ப இதனாலதான் அந்த கூட்டம் அவ்வளவு தூரம் அங்க அதிகமாகும். இதே இந்த முழத்தாக்கள் கூட்டத்திலிருந்து வெளிவந்த இவருக்கும் அங்க படிச்ச அந்த பாடம் இருக்கு பாருங்க, அங்க குடிச்ச அந்த பாடம் இருக்கு பாருங்க, அதை கக்க மனசு வரல. ஏன் அதை கக்குனா என்ன ஆகி போயிடும்? அதை கக்குறதா இருந்தா என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அல்லாவுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். அல்லாவுக்கும் ரசூலுடைய இல்முக்கு முன்னாடி என்னுடைய இல்மு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சரண்டர் ஆகணும். புரியுதா? அந்த சரண்டர் ஆகுறதுக்கு மனசு வரல. இபிலீஸ் ஏங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுப்பு தெரிவிச்சான்? பெருமை, நான்கிற பெருமை. என்ன இவன் இது வரைக்கும் அவனை வணங்க சொன்னா சரி வணங்கணும், இப்ப இன்னைக்கு போய் ஆளுமுக்கு போய் சுஜூத் பண்ண சொன்னா, அப்ப நான் என்ன ஆயிடுச்சு? இத்தனை நாள் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது வேணும்ல? அப்ப இந்த மாதிரியான அனானியன் நான் என்ற பெருமை, தனது அறிவு என்ற பெருமை தான் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரணங்கள்ல ஒரு காரணம். புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப இந்த அஷாரி கூட்டம் அங்கிருந்து வந்தவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முழுமையா கட்டுப்படாம இவர்கள் தங்களுடைய அறிவை புகுத்த ஆரம்பிச்சாங்க. புகுத்திட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலேயே முழுசா ஜாயின் ஆகல, முஅத்தஸிலா கொள்கையை விட்டும் முழுசா வெளியே வராம அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு இன்னொரு புது கொள்கையை குழப்பினாங்க. அப்படி குழப்பிதான் நாங்க வந்து அல்லாவுக்கு சிபத்து இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா எல்லா சிபத்தையும் ஒத்துக்கிட்டா பிரச்சனையா போயிடும். எப்படி உதாரணமா, இப்ப ரஹ்மான் சொல்லுங்க, இது அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள்ல ஒரு பேரா இல்லையா? சொல்லுங்க, குர்ஆன்ல அவ்வளவு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப இந்த ரஹ்மான்ங்கிற பேரை நீங்க எடுத்துக்கோங்க, அளவற்ற அருளாளன், கருணை உள்ளவன், பெரும் இரக்கமுடையவன், இவ்வளவு அர்த்தம் இதுக்கு இருக்கு. இப்ப இந்த தன்மையை இந்த பேரை நாங்க ஏத்துப்போம், ஆனா இந்த தன்மையை ஏத்துக்க மாட்டோம். அல்லாவுக்கு ரஹ்மத்துங்கிற சிபத்து இருக்கு என்பதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். என்னப்பா பிரச்சனை வந்துடும்? அந்த மோசிஜலா சொன்னா பாருங்க, என்ன சொன்னா, கேட்பது பார்ப்பதுல என்ன பிரச்சனையை சொன்னா, அதே போல இவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான் பாருங்க. கருணை என்பது எப்பங்க ஏற்படும்? ஒருத்தரை பாக்குறீங்க, அவர் வந்து ஒரு முடியாத ஒரு பரிதாபமான நிலையில இருக்கிறாரு, இப்ப பரிதாபமான ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு, பிரச்சனையில இருக்கிறாரு அப்படின்னு உள்ள இலகுது உள்ள. அந்த இலகுதலுக்கு பேர் தான் கருணை. இலகுனதுக்கு பிறகு நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் செய்வீங்க, அப்ப அதுதான் கருணைன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? கருணைன்னு கருணை ஒருத்தர் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தர் ஒரு ஏழையை கடந்து போறாரு, அந்த ஏழைக்கு உதவி செய்யறாரு, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவருடைய உள்ளத்துல கருணை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடந்து போறாரு, கை கால் முடியாத ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, பார்த்தோன்னா சரினு அவருக்கு ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து அவரு கொடுக்கறாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த கை கால் இல்லாத மனிதர் மேல இவருக்கு இரக்கம் வந்துருச்சு, கருணை வந்துருச்சு, அதனால இவர் உதவி செஞ்சார். புரியுதா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு விஷயத்தை பார்க்கும் போதுதான் நம்ம உள்ள வந்து இலகுது. அப்படி இலகுனதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோம். புரியுதா? அப்ப இந்த இலகுதல் என்பது எப்ப ஏற்படுது? கவனிங்க, பரிதாபமான ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கிறத பார்க்கும் பொழுது. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு அந்த இலகுதல் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதா? அப்ப நம்மள மாதிரி அல்லாஹ்வுடைய உள்ளமும் இலகுது இருக்குது இலகுது இருக்குது இப்படி மாறிக்கிட்டே இருக்குதா அல்லாஹ்வுடைய தன்மை? அப்ப இந்த மாதிரி தன்மைகளை அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொண்டதுனால அல்லாஹு தாலா மாற்றங்களுக்கு உட்பட்டவனா ஆயிடுறான். அல்லாஹு தாலா உங்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் வருது. அப்ப சிரித்தான் சொன்னா சந்தோஷமான ஒன்று பார்க்கும்போது அல்லாஹ் சிரிக்கிறது. அப்ப அந்த சந்தோஷமான வஸ்துக்களை பார்க்க பார்க்க உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, புத்துணர்ச்சி ஏற்படுது. இந்த மாதிரி மாற்றங்களுக்கு அல்லாஹ் உட்பட்டவனா ஆயிடுவானா? அப்படியான படைப்புகள் அல்லாஹ்வும் சமமானவங்களா ஆயிடுவாங்களே, அதனால இந்த மாதிரி தன்மைகளை எல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி தன்மைகளை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப எந்த தன்மைகள் ரொம்ப அவசியமோ அது இல்லாம அல்லாஹ்வால இருக்க முடியாத போயிட்டு போது இவங்க கற்பனை செய்யறது பாருங்க. அந்த மாதிரி தன்மைகளை மட்டும் அவசியமா நாங்க வச்சுக்கொண்டு அந்த தன்மைகள் அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவனு நாங்க ஏத்துப்போம் அப்படிங்கும் போது அந்த 7 சிபத் இப்ப சொன்ன பாருங்க, கேட்பது பார்ப்பது இல் அறிவது, அது போன்று ஹல்க் படைப்பது, தக்வீன் உருவாக்குவது, அப்புறம் ஹயாத் உயிரோடு இருப்பது, இராதா நாட்டம், இந்த 7 சிபத்துகளை மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோம். அதாவது பல சிபத்துகளை ஏத்துக்கிட்டா இந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல மாற்றங்கள் குழப்பங்கள் படைப்புகளை போல அவன் ஆயிடுறான். அதனால இந்த 7 சிபத்தை மட்டும் வச்சுக்கிறோம். அப்ப உடனே அடுத்த கேள்வி என்ன வரும் இவங்க மேல, இப்ப நிறைய அல்லாஹ்வுடைய பெயர்கள் வருது, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். எப்படி உதாரணமா, இப்ப இந்த ரஹ்மான் சொன்ன பாத்தீங்கன்னா, இப்ப அல்லாஹு தலா ரஹ்மான் சொல்றீங்க, கருணை உள்ளவன் பேரை ஏத்துக்கிறீங்க, சிபத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன இந்த இடத்துல சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு குதிரத் ஆற்றல்னு ஒரு சிபத்தை அவங்க வைக்கிறாங்க. 7ல் 1 என்ன? ஆற்றல். அந்த ஆற்றல் தான் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் பொழுது, ஒரு பரிதாபப்பட்ட ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் போது அவனை ரஹ்மான்னு சொல்றான். அவ்வளவுதான், முடிச்சு. அவனிடத்துல ரஹமத்துங்கிற சிபத்து கிடையாது, அவனிடத்துல இருக்கக்கூடிய சிபத்து என்ன? குதிரத் ஆற்றல்ங்கிற சிபத்து இருக்குது. ஒரு அடியானுக்கு அவன் உதவி செய்யும் பொழுது, ஒரு கஷ்டப்பட்ட அடியானுக்கு உதவி செய்யும் பொழுது அவனை ரஹ்மான்னு சொல்லிடுறோம். புரியுதா? பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான அவன் தண்டிக்கும் பொழுது எப்படி வந்து முன்தக்கின், அல்லாஹ்வுடைய பேர்கள் ஒரு பேர் என்ன? அஜீஸ் முன்தக்கின், மிகைத்தவன், பாவிகளை தண்டிப்பவன். அப்ப பாவிகளை தண்டிக்கிறதுனா பாவம் செஞ்சாதானே தண்டிக்கிறது. அப்ப அந்த மாற்றங்கள் அவனிடத்துல வந்துருமே, அந்த பேரை ஏற்றுக்கிட்டா. அதனால முன்தக்கின் அவன் தண்டிக்க கூடியவன், ஆனா தண்டித்தல் என்ற சிபத்து அவனிடத்துல கிடையாது. சிபத்து எந்த சிபத்து இருக்கு? ஆற்றல்ங்கிற சிபத்து இருக்கு. புரியுதா? அப்ப தண்டித்தல்ங்கிற இடத்துல வரும் பொழுது குதிரத்துங்கிற சிபத்தை தான் நம்ம ஏற்றுக்கோமே தவிர தண்டித்தல்ங்கிற சிபத்தை ஏத்துக்க மாட்டோம். இப்படியான விளக்கம் அவங்களுடைய விளக்கம். புரியுதா? குழப்பில்ல என்னமா? சரி, இதுக்கு நம்ம ஒரு மறுபதிசால முதல்ல சொல்லிடுறோம். திரும்ப இந்த பாடத்தை மட்டுமே நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். நம்ம என்ன சொல்றோம் சுருக்கமா, உங்க எல்லாருடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹுவை உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்க விளங்குறதுனாலையும், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்தோட ஒப்பிட்டு விளங்குறதுனாலையும் தாங்க இந்த பிரச்சனை. ஒரே முடிவுக்கு வந்துருங்க, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் லா ஷைஅ மிஸ்லுஹு, இந்த கொள்கைக்கு வந்துருங்க. இந்த கொள்கைக்கு லைஸ கமிஸ்லிஹி, அவனை போன்று எதுவுமே கிடையாது. அவனுடைய உள்ளமைகளில் எப்படி அவனை போன்று இரண்டாம் அவர் இல்லையோ, அதுபோலவே அல்லாஹ்வுடைய தன்மைகள் செயல்கள் என்று என்னென்ன குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டனவோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன தன்மைகள் சொல்லப்பட்டனவோ, அந்த செயல்களிலும் தன்மைகளிலும் அவனை போன்று எதுவும் கிடையாது. அப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்றாலும், அல்லாஹ் கேட்கிறான் என்றாலும், படைப்புகள் பார்ப்பது போல அல்ல, படைப்புகள் கேட்பது போல அல்ல. அல்லாஹ் கருணை காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான் என்றாலும், படைப்புகள் கருணை காட்டுவது போன்று இரக்கம் காட்டுவது போன்று அல்ல. எப்படி படைப்புகள் அல்லாஹ்வுடைய உள்ளமையில் அல்லாஹ்விற்கு ஒப்பானவை அல்லவோ, அல்லாஹ்வுடைய உள்ளமை வேறு, படைப்புகளின் உள்ளமை வேறு, அதுபோன்றே அல்லாஹ்வுடைய சிபத்து வேறு, படைப்புகளுடைய சிபத்து வேறு. இந்த ரெண்டையும் ரெண்டுலையுமே உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் ஒன்னா இருக்கு. அர்த்தத்தை புரியுதா? சமீ கேட்கிறான் என்று சொல்லும் பொழுது சமா கேட்குதல் என்ற வார்த்தை தான் ஒண்ணு, என்ற வார்த்தை ஒண்ணு, ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் வேறு. அல்லாஹ்வுக்கு அது கொடுக்கக்கூடிய பொருள் என்பது நிகரற்றது, ஒப்பு உதாரணமற்றது. படைப்புகளுக்கு அது கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்பது குறைவானது, பலவீனமானது. இது இந்த அடிப்படையை நீங்க எல்லாத்திலையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே பிரச்சனை வராது. இப்ப அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது முகம் இருக்கு, ஆனா யாருடைய முகத்தை போட்டு கிடையாது, படைப்புகளின் முகத்தை போட்டு கிடையாது. எப்படி அல்லாஹ்வுக்கு கேட்குதல் என்ற தன்மையை இந்த இரண்டாவது கூட்டம் ஆச்சாரிய அதை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப நீங்க நம்ம கேட்கிறோம், இப்ப பிரச்சனை வராது அவங்களுக்கு, கேட்குதல் என்ற தன்மை படைப்புகளுக்கும் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இல்ல படைப்புகள் கேட்பதை போல இல்லைன்னு இங்க மறுக்கிறீங்கல்ல. இதே மறுப்பை எங்க பார்த்தாலும் சொல்லுங்க, எல்லா தன்மைகளையும் சொல்லுங்க, ரஹ்மத்துல சொல்லுங்க, கதபுல சொல்லுங்க, ரஹ்கில சொல்லுங்க, வஜ்ஹில சொல்லுங்க, எதுல சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய எல்லா சிபத்திலையும் சொல்லுங்க. புரிஞ்சுட்டா இல்லையா? அப்ப அதனாலதான் இந்த விஷயத்தை இமாம் அவர்கள் இரண்டாவதா கொண்டு வரான். அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கொள்கையில அகீதால இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு சொன்னதுக்கு பிறகு இந்த இரண்டாவது விஷயத்தையே, அதாவது இந்த விஷயத்தையே இரண்டாவதா சொன்னாங்கன்னு சொன்னா வழிகட்ட கூட்டத்தார்கள் வழிகட்டதெல்லாம் மிகப்பெரிய வழிகேடு இந்த விஷயத்துல. இதுல அல்லாஹ்வுடைய சிபத்துகளுடைய விஷயத்துல புரியுதா? இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வேலைக்கிழமையா? திங்கக்கிழமை இன்ஷா அல்லாஹ் திரும்ப நம்ம என்ன விரிவா பார்ப்போம்.